கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஈரோட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இந்த ஒரு வேளையில் தெரிந்து கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு அறுவடையின் வேலை. அறுவடை வேலை இல்ல, அறுவடையின் வேலை, த ஒர்க் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஸோ அதுதான் பாடத்தினுடைய தலைப்பாக இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபையில். சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு பாடத்தினுடைய அந்த ஒரு கருத்துக்கு இசைவாக போன பாடத்தில் சகோதரருடைய அந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் இசைவாக கூட இருக்குது. அதனால இந்த பாடம் கூட நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, நம்ம பார்க்க போற இந்த ஒரு பாடம் நமக்கு எந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வரலாம்னா, பொதுவாக அடிப்படை சத்தியம் கேட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு சத்தியம் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதாவது இதை பற்றிய கருத்து, அறுவடை வேலை பற்றிய அந்த ஒரு கருத்து நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்குது. அப்ப அறுவடை வேலை நம்ம பார்க்கும்போது, பொதுவா வேதத்துல மூன்று விதமான அறுவடைகள் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அவைகள் மூன்று விதமான காலப்பகுதிகளில் தேவனால் அங்க செய்யப்படுகிறது கூட நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதி இரண்டாம் அறுவடையினுடைய காலப்பகுதியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷ யுகை அறுவடை இல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற அந்த அறுவடை நம்ம பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அறுவடையில பிரதானமான அறுவடையாளராக இருந்தவர் நம்முடைய கர்த்தர் இயேசு. அதே போல இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த அறுவடையின் வேலையிலும் கூட பிரதான அறுவடையாளராக இருப்பவர் அவரே தான், நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் இயேசுவே தான் இப்பொழுதும் கூட பிரதான அறுவடையாளராக இருந்து இந்த ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதுவாக இந்த ஒரு அறுவடை நம்ம சொல்லும் போது நமக்கு நல்லா தெரியும், வேதத்துல இந்த அறுவடைக்கான ஒரு டெபினேஷன், ஒரு வரையறை அங்க ஒரு வசனத்திலேயே கூட இருக்குது, நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 13:30
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார்.
பாருங்க, அப்போ அறுவடை வேலை என்பது என்ன நம்ம ஒரு கேள்வி வச்சா அதுக்கான பதில் தான் இந்த ஒரு வசன பகுதிகள் அங்க இருக்கு. அப்ப அறுவடை வேலை நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, விளைந்த ஒரு பலனை களஞ்சியத்தில் சேர்க்கிற ஒரு வேலை தான் இந்த ஒரு அறுவடை நம்ம பார்க்கிறோம். இதுதான் அதனுடைய டெபினேஷனாக அங்க இருக்குது. அப்ப இந்த ஒரு முன்னாடி, இதுக்கு முன்னாடி யூதர் யுகத்துல நடந்திருக்கிற அந்த அறுவடை நம்ம கொஞ்சம் பார்க்கும் போது அங்க கூட கர்த்தர் இதே வேலை தான் அங்க செய்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு அறுவடையின் வேலையில அங்க கர்த்தர் செய்துட்ட காரியம் என்ன நம்ம பார்க்கும் போது, அங்க யூதர் ஜனங்கள் மத்தியில இந்த ஒரு வேலையை அவர் செய்துட்டார். அப்ப இந்த யூத ஜனங்கள் மத்தியில் அவர் செய்துட்ட வேலையை நம்ம பார்க்கும்போது அது எந்த விதத்துல இருந்துச்சு அந்த வேலை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சோ அங்க ஒரு பிரித்தல் வேலை கர்த்தர் இயேசு அங்க செய்தார். பிரிக்கிற வேலை செய்தார். சோ அந்த பிரிக்கிற வேலை எப்படி இருந்துச்சுன்னா, அங்க நாத்தானியல் பார்த்துட்டு அங்க கர்த்தர் இயேசு சொன்னார் ஒரு முக்கியமான வார்த்தை, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேலன். பாருங்க, அப்ப இஸ்ரேலருக்குள்ள அந்த ஒரு பிரித்தல் கர்த்தர் இயேசு செய்தார். ஆனா அது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, இருதயத்திலேயே உண்மையாகவே யூதர்களாக இருந்தவர்களை பேரளவுல இருந்த யூதர்கள் நடுவில் இருந்து அங்க பிரித்தது நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த சுவிசேஷ யுகத்துல கூட நம்ம பார்க்கும்போது பேரளவுல இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உண்மையான மணிகள் இருக்கிறாங்க. இப்ப அந்த உண்மையான மணிகளை அவர்கள் நடுவில் இருந்து பிரிக்கிற வேலை கர்த்தர் இயேசு அங்க செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் இன்னைக்கு அநேக மனைகள் நாம இங்க களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபையில நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த அறுவடை வேலை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பாபிலோன்ல இருக்கிறவர்களை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்து அங்க மேலும் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக நடத்தப்படுவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் இன்னைக்கு கர்த்தர் இயேசு இன்னைக்கு இந்த ஒரு மகிமையில இருந்தே செய்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க நம்ம முதல்ல இந்த ஒரு பாடத்தை புரிந்து கொள்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு வகையான அறுவடையிலையும் கர்த்தர் இயேசு செய்த அந்த வேலையினுடைய நோக்கம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா இந்த பாடம் நமக்கு எளிமை, அவ்வளவுதான். அப்ப கர்த்தர் இயேசு இந்த ரெண்டு அறுவடையின் வேலையிலையும் அவர் செய்தனுடைய நோக்கம் என்ன பார்க்கும்போது பிரித்தெடுத்தல், அவ்வளவுதான். சோ ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அறுவடையின் வேலையினுடைய நோக்கம் என்னன்னா பிரித்தெடுத்தல். சோ அதுதான் ரொம்ப பாக்குறோம். முன்னாடி பாடத்தில் கூட பார்க்கும்போது சகோதரர் ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப அருமையாக அதை நமக்கு விளக்கி காண்பித்தார். தேவன் எப்படி பிரித்தெடுக்கிறார் அவருக்கு பிரியமான சனங்களை ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்த்தோம். சோ இங்கே கூட அவருடைய உண்மையான மனைகளை இந்த பெயரளவில் இருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்து அவர் பிரித்தெடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இதுதான் இந்த அறுவடை வேலையினுடைய நோக்கமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு அறுவடை நம்ம பார்க்கும் போது இது நம்ம அடிப்படை சத்தியத்துல கேட்டிருக்கிற ஒரு பாடம் தான். அப்ப அதே நம்ம இங்கிருந்து மறுபடியும் நம்ம பேசுறதுல கண்டிப்பா அதிக பிரயோஜனம் இருக்காது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா நம்ம அந்த விஷயங்கள் பேச போறது இல்லை. சோ அத ஆனா அது கொஞ்சம் அடிப்படை நமக்கு தேவைப்படுது இந்த பாடம் புரிந்து கொள்றதுக்கு. சோ அதுக்காக இந்த ஒரு முன்னுரையை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு அறுவடை நம்ம பார்க்கும்போது அப்போ இன்றைக்கு கர்த்தர் இயேசு செய்து கொண்டிருக்கிற இந்த அறுவடை நோக்கம் பேரளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்து அவருடைய உண்மையான மணிகளை பிரித்தெடுக்கிறது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த வேலையை கர்த்தர் இயேசு எப்படி செய்து கொண்டிருக்கிறார் பார்க்கும்போது நம்ம வசனத்தில் படிக்கிறோம் அவருடைய ஜனங்களை கொண்டு அந்த வேலை செய்கிறார். வசனத்தில் பார்க்கும்போது தூதர்களை அங்க அனுப்பி அந்த வேலையை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ தூதர்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அவருடைய சனங்களாக அவருடைய கடத்துல இந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு அந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது கணா நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த அறுவடையின் வேலை நோக்கம் பார்க்கும்போது இந்த பெயரளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்து உண்மையான மணிகளை பிரித்தெடுத்து களஞ்சியத்தில் சேர்க்கிறது தான் அந்த அறுவடையின் வேலையினுடைய நோக்கம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த ஒரு பிரித்தெடுத்தல் அல்லது இந்த அறுவடையின் வேலை என்பது இதோட முடியுதா? அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு பிரித்தெடுத்தல் வேலை என்பது கண்டிப்பா இந்த பெயரளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்து மணிகளை பிரித்தெடுத்து இங்க களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்தல் சோ அதோட முடியுதா நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா இல்லை. ஏன்னா இங்க நம்ம கமெண்ட்ஸ்ல பார்க்கும் போது இங்க பிரித்தெடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது அதாவது களஞ்சியத்தில் சேர்க்கிறது சொல்லும் போது அங்க என்ன கொடுக்கிறாருன்னா அதே சத்தியத்தில் இருக்கிற அவருடைய ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்தல். சோ அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம் இது அறுபடையினுடைய வேலையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக அங்க இருக்குது. அப்ப இன்னைக்கு நாம் இந்த வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு களஞ்சியத்தில் மணிகளாக நாம் எல்லாருமே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே இந்த ஒரு வேலை இதோடையே அங்க முடிய போகுதா? இதுதான் அறுவடையின் வேலையா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே இது ஒரு அறுவடையின் வேலை தான் கண்டிப்பா அதுல இந்த மாற்றம் இல்ல. ஆனா இது மட்டுமே அறுவடையின் வேலை என்று நம்ம இதோட அங்க நிறுத்திவிட முடியாது. சோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. ஏன் நம்ம இந்த ஒரு வார்த்தை முன்வைக்கிறோம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ஒருவேளை இந்த ஒரு அறுவடையின் வேலையினுடைய கடைசி பகுதி இதுதான் களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதோட முடியுது நம்முடைய வேலை என்று நாம் எடுத்துக்கொண்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே என்ன ஆயிடலாம் சத்தியம் நம்ம ஒரு 53 தலைப்பில் கேட்டு உடன்படிக்கை செய்த பிற்பாடு நிச்சயமாக நம்ம எல்லாருமே என்ன ஆயிடலாம் எந்த வாய்ப்புக்குள்ள போயிடலாம் பாத்தீங்களா அந்த சபை வாய்ப்புக்குள்ள போயிடலாம். ஆனால் சகோதர சகோதரர்களே அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும் போது கண்டிப்பாக அப்படி அங்க வேதத்துல எங்கேயுமே அங்க சொல்லப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. கண்டிப்பா அப்படி இல்ல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு அறுபடையின் வேலை என்பது களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதோட அங்க முடியறதில்லை. அல்லது நாம் இந்த ஒரு ஆழமான 53 சத்தியங்கள் கேட்ட பிறகு உடன்படிக்கை செய்வதோடு மாத்திரம் அங்க முடியறதில்லை. அல்லது நாம் அப்படி சில பேர் கொண்டு வந்து இந்த சத்தியத்துல அறிய வச்சு அவங்களை உடன்படிக்கை செய்ய வைக்கிறதுலயும் நம்முடைய வேலை அங்க முடியறதில்லை. ரெண்டு விதத்திலையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நம்ம உடன்படிக்கை செய்து வந்து இந்த சத்தியத்தில் இருக்கிற சகோதரோட இருக்கிறதோட முடியறதில்லை. அல்லது இந்த வேலை நாம் செய்து அப்படிப்பட்ட ஜனங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறதோடவும் அங்க முடியறதில்லை. இந்த ரெண்டு விஷயம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு அறுபடையின் வேலை என்பது அப்போ வேற என்ன? அறுபடை வேலைக்கும் அறுபடையின் வேலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, ஸ்லைட்லி வித்தியாசம். அது நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுட்டோம்னா இந்த பாடம் ரொம்ப எளிமை. சோ ஹார்வெஸ்ட் ஒர்க் இருக்கு, ஒர்க் ஆஃப் ஹார்வெஸ்ட், ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக வேதத்துல நம்ம அடிப்படை சத்தியத்துல இந்த மூன்று அறுவடைகள் பற்றி கேட்கும் போது அங்க அறுவடை எங்க ஆரம்பிக்குது சொல்லும் போது அங்க அறுக்கிறதுல இல்ல இல்லைங்களா? அறுவடையின் வேலைன்னா ஆரம்பம் எங்க இருந்து வருது? அறுவடையின் வேலை சொல்லும் போது அது எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஒரு அறுவடைனா அது எங்கிருந்து ஆரம்பிக்கும்? நம்ம கத்தி எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த பலனை அறுக்கிறதுல இல்லைங்களா? அது வந்து முடிவு. ஏன்னா கர்த்தர் இயேசு இங்க சொல்லும் போது பாருங்க, மத்தேயு 13:39 நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13:39
அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு.
பாருங்க, அறுப்பு உலகத்தின் முடிவு அப்படின்னா கர்த்தர் இயேசு இந்த இடத்துல இந்த அறுப்பு பத்தி என்ன சொல்றார்? அறுப்புன்னு சொல்லும் போது இங்க விளைந்த அந்த பலனை அறுக்கிற ஒரு காரியமாக அங்க நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த அறுவடைன்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, விளைந்த பலனை அறுக்கிறது இங்கிலீஷ்ல நம்ம வந்து ரீப்பிங் வேலை சொல்றோம் இல்லைங்களா? ரீப்பிங், முதிர்ந்த அந்த ஒரு பயிரை, அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ற ஒரு காலமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த வேலை நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் பாருங்களா? நமக்கு நல்லா தெரியும், ஒரு நிலம் வேணும், அந்த நிலத்தை பண்படுத்தணும், அதுக்கப்புறம் அதை உழணும், அதுக்கப்புறம் அதுல விதை போடணும், தண்ணீர் பாய்ச்சணும், அதுக்கப்புறம் ஏன்னா விவசாயத்தில் நமக்கு நல்லா தெரியுது அதெல்லாமே, அப்புறம் அதனுடைய களைகள்லாம் எடுக்கணும், சூரிய வெளிச்சம் வேணும். சோ இப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு 3 மாதமோ அல்லது 6 மாதமோ கழித்து நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். பாருங்க, இப்போ இந்த அறுப்படை வேலை சொல்லும் போது அது அந்த கடைசி நேரத்தில் அந்த பலனை பெற்றுக்கொள்றத மாத்திரம் அங்க குறிக்கிறது இல்ல, நம்ம வந்து பாக்குறோம். கண்டிப்பா அது எங்கிருந்தே வருது? சோ அங்க நிலத்தை பண்படுத்ததுல இருந்து அங்க ஆரம்பிக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு அறுபடையின் வேலை சொல்லும் போது அதுல அநேக பகுதிகள் கூட அங்க இருக்குது. அப்ப இன்னைக்கு நாம இந்த ஒரு சுவிசேஷ குத்தனுடைய கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம இன்னைக்கு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? அறுக்கிற வேலை செய்யறோங்களா, இல்ல விதைக்கிற வேலை செய்யறோமா, பண்படுத்துற வேலை செய்யறோமா, என்ன வேலை செய்துட்டு இருக்கிறோம்? நாம செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன வேலை சொல்லலாம்? அறுக்கிறதுங்களா, இல்ல பண்படுத்துறதா, உழுகிறதா, விதைக்கிறதா, நம்ம என்ன வேலை செய்யறோம்? சோ முதல்ல நாம இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறோம் பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, சரி இதை புரிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் நம்ம முதலாம் அந்த அதாவது இந்த சுவிசேஷத்தினோட முதல் காலப்பகுதிக்கு போனோம்னா நாம என்ன வேலை செய்யறோம்னு புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ முதல் அந்த ஒரு காலப்பகுதியில, அதாவது இந்த சுவிசேஷத்தினுடைய முதல் காலப்பகுதியில கர்த்தர் இயேசு அவர் அறுவடையின் வேலை செய்தார். இப்ப அவர் வந்து அறுவடையின் வேலை செய்யும் போது அவர் எப்படி செய்தார் அந்த வேலை? அவர் எப்படி செய்தார்? விதைச்சு பண்படுத்தி விதைச்சு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் செஞ்சு அதுக்கப்புறம் அறுவடை செய்தாருங்களா? வேற எப்படி செஞ்சிட்டார் கர்த்தர் இயேசு? அவர் எப்படி செய்தார் பாருங்க. இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு வசனத்தை நம்ம போய் பார்க்கலாம். பாருங்க அந்த வார்த்தைகள் நம்ம எங்க படிக்கலாம்னா யோவான் 4:38 நம்ம படிக்கலாம்.
நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன்.
பாருங்க, அங்க சீசர்களை நோக்கி சொல்றாரு, இந்த அறுவடைக்கு அவர்களை அனுப்பும் போது சீசர்கள் கிட்ட என்ன சொல்றார்னா, நீங்கள் பிரயாசப்படல, ஆனா நான் உங்களை அறுக்கிறதுக்காக அனுப்புறேன். ஆனா அந்த நீங்க எதை அறுக்க போறீங்களோ அதை நீங்க எந்த விதத்திலாவது பிரயாசப்பட்டு விதைக்கல, நீங்க அதுக்கு வேற எந்த வகையிலும் நீங்க பிரயாசப்படவே இல்லை. ஆனாலும் நான் என்ன பண்றேன், உங்களை நான் அதை அறுக்கிறதுக்கு அனுப்புறேன். அப்போ யார் பிரயாசப்பட்டா, யார் பண்படுத்தி, யார் உழுது, யார் விதைச்சா? அந்த முதலாம் உலகத்தில் மன்னிக்கணும், இந்த சுவிசேஷகத்தினுடைய முதல் காலப்பகுதி முன்னாடி பார்க்கும் போது நமக்கு தெரியும் அது கண்டிப்பாக சீசர்கள் இல்ல. சோ அதுக்கு முன்னாடி இருந்துட்டு தேவனுடைய ஜனங்கள், அவங்க அந்த யூதர் யுகத்தினுடைய முழுக்க அங்க அவங்க இந்த நிலத்தை பண்படுத்தி அங்க விதைக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வேலையினுடைய நிறைவுல தான் கர்த்தர் இயேசு அங்க தம்முடைய சீசர்களை பார்த்து அங்க சொல்றார், நீங்க பிரயாசப்படல இதை அறுக்கிறதுக்கு, அதாவது இந்த ஒரு பயிரை விதைக்கிறதுக்கு அல்லது இதுக்கான நிலத்தை பயன்படுத்துறதுக்கு எதுக்குமே இல்லை, ஆனா நான் உங்களை இதை அறுக்கிறதுக்காக அனுப்புகிறேன் சொல்லிட்டு அங்க அனுப்பினார் நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் அவுடைய சீசர்கள் வேற என்ன செய்துட்டாங்கன்னா, அதே அந்த 13 மத்தேயு 13 நம்ம படிக்கும் போது அங்க என்ன பாக்குறோம்னா, சீசர்கள் கிட்ட அந்த ஊமைகள் எல்லாம் பேசிட்டு வரும்போது சொல்றார், சீசர்கள் அடுத்த ஒரு முக்கியமான வேலையை செய்தாங்க, அறுக்கிற வேலை செய்றாங்க, அதே சமயத்தில் அவங்க இன்னொரு முக்கியமான வேலை செய்தாங்க. சோ அதுதான் நம்ம பார்க்கும்போது விதைத்தல் கூட அவங்க செய்தாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அது விதைக்கும் போது தான் சத்ரு அதுல களைகளை கொண்டு வந்து விதைச்சிட்டார். சோ இந்த விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து அங்க பார்த்து கொண்டே வருகிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப பாருங்க, சீசர்களுடைய காலத்துல அவங்க முதல்ல அந்த பயிரை பயிரிடுறதுக்கு எந்த வகையிலும் பிரயாசம் எடுக்கல, ஆனால் கத்ரேசோங்களை அறுக்கிறதுக்காக அங்க அனுப்பினதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் சீசர்கள் தொடர்ந்து இந்த சுவிசேஷகத்தினுடைய விதைப்புக்கான வேலையும் அவங்க செய்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம கூட இந்த சுவிசேஷகத்தினுடைய கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் எந்த விதமான வேலை செய்யறோம், நாம் எந்த விதமான வேலை செய்யறோம், எல்லாருமே நீங்க பதில் சொல்லலாம். நாம் என்ன விதமான வேலை செய்யறோம், சீசர்கள் முன்னாடி செய்த வேலைங்களா இல்ல அவர்கள் பின்னாடி செய்த வேலை செய்யறாங்களா, எந்த வேலை செய்யறோம் நம்ம? சகோதர சகோதரிகளே, இப்போ நாம செய்து கொண்டிருக்கிற வேலை கூட அன்னைக்கு சீசர்கள் செய்தது போலத்தான். ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம இப்போ செய்து கொண்டிருக்கிற வேலையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, சீசர்கள் முதல்ல செய்த வேலை இப்போ நம்ம கூட செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி காலத்துல. அப்ப இன்னைக்கு நம்ம கூட போயிட்டு அறுவடையின் வேலை செய்யறோம், யாருடைய நிலத்துல? கிறிஸ்தவர்களுடைய நிலத்துல, கிறிஸ்தவர்களுடைய மண்டலம் பாபிலோன்ல போயிட்டு நம்ம இந்த அறுவடையின் வேலை செய்யறோம். ஆனா இந்த அறுவடையின் வேலை செய்யறதுக்கு நாம ஏதாவது பிரயாசப்பட்டோமா, ஏதாவது ஒரு வகையில ஏதாவது வகையில பிரயாசப்பட்டிருக்கோங்களா? இல்ல இல்லைங்களா? 2000 காலமாக அது விதைக்கப்பட்டு வளர்ந்து இப்ப முதிர்ந்து அங்க அறுவடைக்கு தயாராக அங்க நிற்கிறது நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரி வசனம் கூட படிக்கலாம், வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தல் 14:14-15 வசனம்.
பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்.
பாருங்க, இப்ப 14 வசனத்துல ஒருத்தர் பத்தி பேசுறார், 15 வசனத்துல இன்னொருத்தர் பத்தி பேசுறார். 14 வசனத்துல அங்க யார பத்தி பேசுறாருன்னா, அங்க ரொம்ப தெளிவா இருக்கு, கண்டிப்பா யார் அவர், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. 15 அதிகாரத்துல வரும் போது அங்க கூட இன்னொருத்தர் பத்தி பேசுறார், அவர் யார், சோ நம்ம வெளிப்படுத்தல் கேட்டிருந்தோம்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா பதில் சொல்லலாம். இருந்தாலும் பரவாயில்ல. 14 அதிகாரத்துல அங்க இருக்கிறவர் கர்த்தர் இயேசு. 15 அதிகாரத்துல அங்க வருகிறவர் நம்முடைய 7 தூதன் சகோதரர் ரசல் அவர்களை அங்க குறிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 14 மற்றும் 15 அதிகாரத்தினுடைய காலப்பகுதி பார்க்கும் போது கர்த்தருடைய 2 வருகை குறித்து அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அவருடைய வருகையில் அங்க நடக்கிற வேலையை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியமான வார்த்தையை அங்க பேசுறார். மறுபடியும் அந்த 15 வசனம் நம்ம படிக்கலாம்.
அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது.
பாருங்க, பூமியின் பயிர் முதிர்ந்தது. இன்னைக்கு பூமியின் பதி பயிர் வந்துட்டு முதிர்ந்திருக்கிறது. எப்போ சொல்ல போது, இந்த ராஜ்யம் ஸ்தாபனமாயிருக்கிற, கண்ணுக்கு தெரியாத இந்த ராஜ்யம் ஸ்தாபனமாயிருக்கிற இந்த காலப்பகுதி, இந்த முதல் காலப்பகுதியை அங்க சொல்றார். சோ இந்த காலப்பகுதியில் அந்த பயிர் என்ன இருக்குன்னா முதிர்ந்த நிலையில இருக்குது. அடுத்து
அறுக்கிறதற்கு காலம் வந்தது.
அறுக்கிறதுக்கும் காலம் வந்தது. பாருங்க, எதை அறுக்கிறதுக்கு அல்லது எந்த அறுக்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது
ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்.
பாருங்க, அப்ப இந்த அறுவடை நம்ம பார்க்கும் போது இந்த சுவிசேஷகத்தினுடைய இறுதியில நடக்கிற அறுவடை. இது பாபிலோன், அதாவது முக்கியமா கிறிஸ்தவர்கள் மத்தியில, நம்ம அப்படி சொல்லலாம், கிறிஸ்தவர்கள் மத்தியில நடக்கிற ஒரு அறுவடை நம்ம பார்க்கிறோம். அப்போ பயிர் முதிர்ந்த நிலையில இருக்கிறத அங்க அறுக்கிற வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த பயிர் முதிர்ந்த நிலைக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன அது நிலம் பண்படுத்தப்பட்டு உழுப்பட்டு விதைக்கப்பட்டு தண்ணீர் பாய்ச்சி சூரிய வெளிச்சம் எல்லாம் போட்டு களையெல்லாம் எடுத்து ரொம்ப அருமையா அங்க வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த சூழ்நிலையில தான் இப்போ அங்க அந்த வசனத்தை நம்ம பாக்குறோம், அறுக்கிற வேலை. அப்போ இருக்கிற அந்த பயிர் முதிர்ந்த நிலையில அங்க இருக்குது. அப்போ பலன் எடுக்குகிற ஒரு காலமாக இந்த ஒரு காலப்பகுதி அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது இன்னொரு வேலை கூட இங்க நடக்குது. நாம இன்னொரு வேலை கூட செய்யணும். அது என்ன வேலை செய்யறோம்? தொடர்ந்து இந்த ஒரு வேலை செய்யணும் மத்தியில் நம்ம பார்க்கும்போது அடுத்த யுகத்துக்கான ஒரு சாட்சியின் வேலை கூட நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதுவும் கூட இருக்குது. அப்ப இதெல்லாம் நமக்கு அடிப்படையா தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற பாடம் கண்டிப்பா இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு சில மேலான விஷயங்கள், சில எச்சரிப்பாக அதே சமயத்துல நம்முடைய வேலைகளை இன்னும் நம்ம தேவசத்தப்படி அங்க செய்வதற்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப மீண்டும் அந்த பாடத்தினுடைய அந்த ஒரு கருப்பொருளுக்கு நம்ம வரலாம். அப்ப இந்த அறுவடையின் வேலை என்பது இந்த பாபிலோன்ல இருக்கிற சனங்களை களஞ்சியத்தில கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்கிறதோட முடிவது இல்லை. அப்போ இதுதான் அறுவடை என்றும் அறுவடையின் வேலை என்றும் வேதத்துல அங்க சொல்லப்படவில்லை. அப்படின்னா இது அறுவடையின் வேலை இல்லையா? அப்படி இல்ல, கண்டிப்பா இதுதான் அறுவடையின் வேலை. ஆனா இது மாத்திரம் இல்ல, இன்னொரு பகுதி கூட அங்க இருக்கிறது. அதுதான் நம்ம முக்கியமா யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த ஒரு அறுவடைன்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இப்ப புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறோம். அறுவடை சொல்லும் போது அங்க நடக்கிற முக்கியமான வேலை என்னன்னா பிரித்து எடுத்தல், இல்லைங்களா? பிரித்து எடுத்தல், இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரித்து எடுத்தல் நம்ம பார்க்கும்போது இங்க முன்னாடி நடைபெற்ற யூதர் கால யுக அறுவடையில ஒரு பிரித்தெடுத்தல் நடந்துச்சு. பொய்யான அல்லது பேரளவுல யூதர்கள் மத்தியில் இருந்து உண்மையான யூதர்களை பிரித்தெடுக்கிற வேலை. அதே சமயத்துல நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு பேரளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிற உண்மையான அந்த கிறிஸ்தவ மணிகளை அங்க பிரித்தெடுக்கிற வேலை. சோ இதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா பிரித்தெடுத்தல் சொல்லும் போது இதோடைய நிறுந்துடுதா? இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அறுவடை என்பது களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதோட முடியறதில்ல. அது போல இந்த பிரித்தெடுத்தல் என்பது இந்த பெயர் சபை அமைப்புகளிலிருந்து உண்மையான மணிகளை கொண்டு வந்து களஞ்சியத்தில் கொண்டு வந்து பிரிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறதோடமும் அது முடியல. ரெண்டும் ஒரே காரியம் தான். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பிரித்து எடுத்தல் கண்டிப்பாக உண்மை கிறிஸ்தவர்களை பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து பிரித்து கொண்டு வருவதோட அங்க முடியறதில்ல. சோ அதுக்கு மேல இன்னொரு காரியம் அங்க நடைபெறுகிறது. அதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய முடிவில் நடக்கிற இன்னும் ரொம்ப முக்கியமான வேலை. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம கவனம் கொடுக்க வேண்டியது இந்த வேலைக்கு தான். சோ இதுதான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்ப இந்த மத்தேயு 13 அதிகாரத்தை நம்ம பார்க்கும் போதுதான் இந்த விதித்தல் பற்றிய காரியங்களை அங்க கர்த்தர் இயேசு ரொம்ப அருமையா ஓமைகள் அங்க பேசி வருகிறத நம்ம பார்க்கிறோம். 7 ஓமைகள் அதுல பேசி வருகிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை அங்க ஒரு விதத்தல் பத்திட்டு சொல்றார். அடுத்ததாக அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில ஓமைகள் சொல்லி முடிக்கிற கடைசியில ஒரு ஓமை சொல்லி முடிக்கிறார். அது என்ன ஓமைன்னா மத்தேயு 13 அதிகாரம் 47 மற்றும் 48 வசனம் நம்ம படிக்கலாம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள்.
பாருங்க, இந்த ஒரு விஷயம் நம்ம கமெண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது பாருங்க, இந்த விஷயம் எல்லாமே நீங்க 3 வாலியத்துல படிக்கலாம். ஹார்வெஸ்ட் ஒர்க் பத்தி அந்த ஒரு டைட்டில் சகோதரர் அங்க பேசிருக்கிறார். மற்ற ரீபிரின்ஸ் பேஜும் கூட இருக்கு, நான் அதை உங்களுக்கு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா நான் உங்க தரேன், நீங்க அந்த விஷயங்கள் அதில் படிக்கலாம். சோ இந்த 2 பகுதியில இருந்து தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். அப்ப இந்த ஒரு பகுதிக்கு அங்க சகோதரர் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது, சோ இந்த ஒரு கடலில் போடப்பட அந்த வலையில பார்க்கும்போது அநேக மீன்கள் அங்க வருகிறது. இப்ப அந்த மீன்கள் எல்லாத்தையுமே அந்த மீன் பிடிக்கிறவர் என்ன பண்றது இல்ல, கூடையில் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு அவர் விற்பனைக்கு சேர்க்கிறது இல்ல. மாறாக அவர் என்ன செய்யறாருன்னா அந்த மீன்களை கரையில கொண்டு வந்து சேர்த்து அந்த மீன்களை என்ன பண்றார், மீன்களை என்ன பண்றார், மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து
பாருங்க, அது நிறைந்த போது அதுக்கப்புறம் அதை கரையில கொண்டு வந்து சேர்த்து
உட்கார்ந்து
ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தைகளை ஒன்னொன்னு கவனிங்க. உட்கார்ந்து ரொம்ப பொறுமையா இந்த வேலையை செய்யறார். அடுத்து என்ன பண்றார், உட்கார்ந்து
நல்லவைகளை கூடைகளில்
நல்லவைகளை கூடையிலே சேர்த்து உட்கார்ந்து நிதானமா எடுக்கிறார். சும்மா படப்படப்படன்னு எடுக்க முடியுங்களா, நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண முடியாது. அப்போ அந்த வேலையை அங்க எவ்வளவு நிதானமா செய்யறார் பாருங்க. அந்த மீன் பிடிக்கிறவர் ரொம்ப நிதானமா உட்கார்ந்து அந்த மீன்களை பிரிக்கிறார், நல்ல மீன்கள் ஆகாத மீன்கள் என்று. அப்ப அந்த நல்ல மீன்களை அவர் கூடையில சேர்க்கிறார். அடுத்து
ஆகாதவைகளை எரிந்து போடுவார்,
ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இது மீனவர்களுடைய வேலை அங்க நடக்கிறது. கர்த்தர் இயேசு அழகாக ஓமைகள் அங்க காண்பிக்கிறார். அப்ப இந்த ஓமையில அங்க கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, சோ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சோ அங்க இந்த ஒரு சுவிசேஷகத்தினுடைய முடிவில் நடக்கிற காரியம் பத்தி தான் தெளிவா பேசுறார். ஏன்னா இந்த விஷயங்கள் 49 வசனத்தில் நம்ம படிக்கலாம்.
இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும்,
இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்படியே எப்படி பார்க்கும்போது எப்படி அங்க முன்னாடி அந்த ஓமையில சொன்னாரோ அது போல கடையில கடல ஒரு வலையை போட்டு அதுல வரக்கூடிய மீன்களை எடுத்து கரையில சேர்த்து அதுக்கப்புறம் நிதானமா அங்க உட்கார்ந்து அதை எப்படி பிரிக்கிறாரோ நல்லது ஆகாததுன்னு சொல்லிட்டு, அதே போல இந்த யுகத்தினுடைய முடிவுல இந்த யுகத்தினுடைய முடிவுன்னு சொல்லும் போது இங்க கர்த்தர் இயேசு பேசுகிற இந்த ஒரு காலப்பகுதி அங்க யூத யுகம் இல்ல, மாறாக அது சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதியை குறிக்குது. அப்ப இந்த கடைசி பகுதியில கர்த்தர் இயேசு செய்கிற வேலை தான் இது. அப்ப பாருங்க, அந்த ஒரு வலையை கடல போடுறார், அதுல மீன்கள் வருது. அப்ப அந்த வலை அது எது குறிக்குதுன்னா பார்க்கும் போது அது சத்தியம் குறிக்குது. அந்த நெட்டு அந்த வலை அது சத்தியம் குறிக்குது. என்ன சத்தியம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த அறுவடைக்கான சத்தியம். சோ அதுதான் அங்க குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம், பிரசன்ட் ட்ரூத். சோ அதுதான் அங்க போடப்படுது. சோ அதுல இருந்து தான் அநேக மீன்கள் வராங்க. அந்த அநேக மீன்கள் அந்த ஒரு வலைக்குள்ள வருது எது குறிக்குதுன்னா சத்தியம் கேட்டு, இந்த அறுவடையை சத்தியம் கேட்டு, கடைசி கால இந்த சத்தியம் கேட்டு அநேக மீன்கள் அங்க சேர்க்கப்படுது. ஆனா அத்தனை மீன்களும் அங்க பயன்பாட்டிற்கு வருது இல்ல, மாறாக அந்த மீன்களில பிரித்தெடுக்குதல் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்ப இந்த பிரித்தெடுத்தல் இது எதின் மத்தியில சொல்லும் போது, இது பாபிலோன் அமைப்பின் மத்தியில எடுக்கிற அந்த பிரித்தெடுத்தலா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. யூத யுகத்துல கர்த்தர் இயேசு அங்க ஒரு பிரித்தெடுத்தல் செய்தார். அதே சமயத்துல இன்னைக்கு இந்த பாபிலோன் மத்தியிலிருந்து உண்மை மணிகளை அங்க பிரித்தெடுக்கிறார். அப்ப அந்த பிரித்தெடுத்தலும் இங்க கர்த்தர் இயேசு உண்மையில சொல்லிட்ட இந்த பிரித்தெடுத்தலும் ஒரே விதமான பிரித்தெடுத்தலா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அப்படி இல்லை. சோ அந்த பிரித்தெடுத்தல் ரெண்டுமே பார்க்கும்போது அது பொய்யான யூதர்கள் மத்தியில இருந்து பேரளவில் இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்து பிரித்தெடுக்கிறார். ஆனா இந்த பிரித்தெடுத்தல் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அந்த உண்மையான சத்தியம் கேட்டு மணிகளாக களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில பிரித்தெடுத்தல் வேலை அங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த பிரித்தெடுத்தல் சொல்லும் போது நீங்க தவறா புரிஞ்சிடக் கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிரித்தெடுத்தல் சொல்லும் போது சில நமக்கு மற்ற சகோதரர்கள் கூட இருக்கிறீங்க, பாஷை தெரியாதீங்க. ஓரளவுக்கு நீங்க இது வேதத்துல படிக்கும் போது நீங்க ஆங்கிலத்துல இது செப்பரேஷன் கூட படிக்கலாமே. அப்ப உடனே செப்பரேஷன் நீங்க தவறான கண்ணோட்டத்துக்கு போயிடக்கூடாது. அப்ப இன்னைக்கு ஒரு பலவீனமே இல்ல சகோதரர்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு, அதை பத்தி இங்க கத்துற அது பலவீனம், அதை விட்டுருங்க. அது அந்த பலவீனம் நாளடைவில் சரியா போகும். அவங்க அவங்க சக்தியத்தை உணரும் போது அது சரியா போகும். இன்னைக்கு நம்ம கண்ணார பாக்குறோம் அந்த விஷயங்கள். சோ அது நம்ம பேச விரும்பல, அது பரவாயில்ல, அது சரியாயிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம இங்க பேசுறது என்னன்னா இந்த தெய்வீக ஏற்பாட்டுல நடந்து கொண்டு வருகிற ஒரு அருமையான வேலை, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். சோ அந்த பிரித்தெடுத்தல் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் மணிகளா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா உட்கார்ந்து இன்னைக்கு இந்த மணிகளாக இருக்கிறவர்கள் மத்தியில அருமையான ஒரு வேலை அங்க செய்து கொண்டிருக்கிறார். சோ பிரித்தெடுத்தல் வேலை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் இந்த ஒரு பாடத்துல நம்ம உங்களுக்கு விளக்க விரும்பின அந்த ஒரு கருப்பொருள், பாடத்தினுடைய தலைப்புல இருக்கிற அந்த கருப்பொருள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு கால பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பிரித்தெடுத்தல் கால பகுதியில. நீங்க ரீப்ரின்ஸ் நம்பர் 10:69 நீங்க இந்த ஒரு விஷயம் நீங்க படிச்சீங்கன்னா அங்க சகோதரர் இதை எந்த விதமாக கொடுக்கிறாருன்னா கோதுமை மணிகளின் நடுவில் பிரித்தெடுக்கிற ஒரு வேலை. ஆனா இந்த கோதுமை மணியில எப்படி பிரித்தெடுக்கிறார் நமக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோதுமை மணியில எப்படி பிரித்தெடுக்க முடியும் பார்க்கும்போது, ஏன்னா அது ஏற்கனவே களஞ்சியத்துல சேர்க்கப்பட்டிருக்கதே பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது எப்படி குறிக்குதுன்னா இப்ப எப்படி மீன்களுடைய ஊமை நம்ம பார்த்தோமோ அதே போல இங்க சகோதரர் அந்த விஷயங்களை அங்க கோட் பண்றார். சோ எப்படி கோட் பண்றாருன்னா இந்த ஒரு பிரித்தெடுத்தல் வேலை எப்படி செய்யறாருன்னா கோதுமை மணிக்குள்ள முதிர்ந்த கோதுமை மற்றும் முதிராத கோதுமை ரெண்டையும் பிரித்தெடுக்கிற ஒரு காலம். முதிர்ந்த கோதுமை, கோதுமைகள் தான், ஆனா முதிர்ந்த கோதுமை மற்றும் முதிராத கோதுமை. சோ இந்த கோதுமைகள் மத்தியில தான் அங்க பிரித்தெடுக்கல் வேலை நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட உடனே அவைகள் பயன்பாட்டிற்கு போறது இல்ல, மாறாக அது களஞ்சியத்துல சேர்க்கப்பட்ட பிறகும் ஒரு வேலை நடக்குது. சோ அதுதான் இந்த பிரித்தெடுத்தல் வேலையை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. முதிர்ந்த மற்றும் முதிராத அந்த மணிகள் மத்தியில நடக்கிற முக்கியமான வேலை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதுதான் இன்னைக்கு கர்த்தர் இயேசு இங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மற்ற வேலைகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே அதெல்லாம் என்ன பார்க்கும்போது கண்டிப்பா அதுவும் இந்த ஒரு வேலையினுடைய இன்னொரு பகுதி. கண்டிப்பாக அது கர்த்தர் இயேசுவின் தலைமையிலேயே தான் செய்யப்படுகிறது. அடுத்த யுகத்திற்கான ஒரு வேலையாகவும் அது இருக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும்போது அப்ப இன்னைக்கு நாம எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? அறுவடையின் வேலை நம்ம செய்யறோம். அப்ப இந்த அறுவடையின் வேலை செய்யும் போது நம்ம எப்படிப்பட்ட வேலை செய்யறோம்? பொருள் அறுவடையின் வேலை செய்யும் போது நமக்கு எப்படி இருக்கும், அல்லது எவ்விதமான ஒரு அறுவடையின் வேலை நம்ம செய்யறோம்? இன்னைக்கு பொதுவா நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட வேலை செய்யறோம்? ஒரு நிலத்தை, ஒரு ஒரு ஊர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த ஊர்ல நம்ம பேனர் வைக்கிறது, அதுக்கப்புறம் பேம்ப்ளஸ் டிராக்ஸ் நம்ம கொடுக்கறது, அதுக்கப்புறம் வால் போஸ்டர்ஸ் நம்ம ஒட்டுறது. சோ இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வேலைகளை செய்யும் போது அந்த வேலையில ஈடுபட்டிருக்கிற, நேரடியாக ஈடுபட்டிருக்கிற சகோதர சகோதரிகளாகட்டும், அல்லது திரைக்கு பின்னாடி, அதாவது அந்த வேலையினுடைய பின்னாடி இருந்து மன்னிக்கணும், திரை அந்த வார்த்தையை வேண்டாம். வேலையினுடைய அந்த பின்னாடி இருந்து கூட சகோதர சகோதரிகள் அநேகர் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருடைய மனதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய சந்தோஷம், அந்த வேலை செய்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, ஒரு உற்சாகம் இருக்குது அந்த வேலை செய்கிறதுல, மன மகிழ்ச்சியோடு அந்த வேலைகள் செய்யறோம். அந்த வேலைகள் நம்ம செய்யும் போது அங்க தூக்கம் தெரியறதில்ல, அங்க டயர்னஸ் எதுவும் தெரியறதில்ல, வேற எந்த விதத்தில் நமக்கு இருக்கிற பலவீனங்கள் கூட தெரியறதில்ல. ஏன்னா அவ்வளவு உற்சாகமாக அந்த வேலையை செய்யறோம். ஏன்னா அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம நினைத்திருக்கிறதுனால அந்த வேலையை நம்ம செய்யறோம். உண்மைத்தான், ஏன்னா அது அவ்வளோ முக்கியத்துவமான வேலை, கண்டிப்பாக நம்ம அவ்வளோ கணம் கொடுக்கணும், அவ்வளோ சிரத்தை எடுக்கணும் அந்த வேலைக்கு நிச்சயமாக சகோதர சகோதரிகளே. அதே போல நாம இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வரிகள் அவரு கூட என்ன பண்ணிட்டார், அவரும் இதே விதமான ஒரு அறுவடையின் வேலை செய்தார். ஆனால் அந்த விதம் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அறுவடை செய்த வேலையினுடைய அங்க விதம் நோக்கம் ஒன்னா இருக்குது, ஆனா விதம் அங்க வேற வேற விதத்துல கூட அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யும் போது உண்மையிலேயே அவருக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்துச்சு, கர்த்தர் இயேசு அந்த அறுபணையின் வேலையை அவர் செய்யும் போது அவர் எந்த விதமான அனுபவங்கள்லாம் பெற்றுக்கொண்டார், ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் அவருக்குள்ள இருந்துச்சா, நம்முடைய மனதுல ஒரு உற்சாகம் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பா இருந்துச்சு அவருக்குள்ள, இருந்துச்சு கண்டிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற எல்லா வகையிலையும் அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சு, அதுல எந்த மாற்றமே அங்க இல்ல. ஆனால் சகோதர சகோதரிகளே, அதையும் தாண்டி ஒருவித நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு சில அனுபவங்கள் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறத நம்ம வேதத்துல போயிட்டு கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம். எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இந்த அறுவடையின் வேலையின் மத்தியில அவர் செய்து கொண்டார் நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த அறுவடையின் வேலை பார்க்கும்போது எவ்வளவு காலம் அங்க கர்த்தர் இயேசு செய்தார், எவ்வளவு காலம் செய்துட்டார் அறுவடையின் வேலை, 3.5 வருஷம் இந்த அறுவடையின் வேலை அங்க கர்த்தர் இயேசு செய்துட்டார் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. பொதுவா நம்ம இந்த பஸ்காவின் நாட்களில் கர்த்தர் இயேசுனுடைய அந்த பாடுகள் பத்திட்டு நம்ம தியானிச்சு பார்ப்போம். அந்த பஸ்காவின் நாட்களினுடைய தியானம் எப்படி இருக்கும்னா, அந்த வியாழன் அல்லது அந்த ஒரு வாரத்தில் கடைசி அந்த ஒரு வாரத்தில் நடைபெற்ற அந்த காரியங்கள், அதாவது கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள், வேதனைகள், போராட்டம், இதெல்லாம் நம்ம தியானிச்சு பார்க்கறது உண்டு. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் கூட நம்ம கவனிச்சு பார்க்கணும், அது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த அறுவடையின் வேலை நாட்கள்ல இருக்கிற நமக்கு. சோ அது என்ன பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த 3.5 வருட கால பகுதிகளில் கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அப்ப நாம் இன்னைக்கு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் போல அவர் பெற்றுக்கொண்டாரா நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம், அவர் எப்படிப்பட்ட அனுபவங்கள் அந்த ஒரு நேரத்தில் பெற்றுக்கொண்டார். வசனம் படிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:15. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:15. வாசிங்களாங்க சார், பாருங்க நான் இங்க இருந்து வாசிக்கிறேன், நீங்க அதை கொஞ்சம் கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:15. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். கர்த்தர் இயேசு அவர் இந்த அறுவடையின் நாட்களை அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்கு நேர்ந்துட்ட அனுபவங்கள் கொஞ்சம் யோசிக்கும் போது சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கு அவருக்கு, எப்படிப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய பேரும் புகழும் அவருக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த இஸ்ரேல இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யாரும் பேசல, அப்படிப்பட்ட செய்கை யாரும் இதுவரைக்கும் செய்ததும் இல்லை. சோ அது எல்லா ஜனங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவரை வெகுவாக அங்க புகழ்ந்திருக்கிறாங்க கர்த்தர் இயேசுவை. கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். இப்போ கர்த்தர் இயேசுக்கு நேர்ந்த இந்த அனுபவங்கள் இன்னைக்கு நமக்கு இருக்குங்களா? அறுவடையின் வேலை செய்யும் போது நமக்கு இருக்கா? இருக்குங்களா இல்லையா? பாருங்க, இருக்குது. எங்க இருக்குது? நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதுக்கு செவி கொடுத்து வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த ஜனங்கள், அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிற சகோதரர்கள் மத்தியில அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில வந்து பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்றாங்க? நாங்க இதுவரைக்கும், நம்ம எல்லாருமே சொல்லிருக்கிறோம், இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தை நம்ம கேட்கவே இல்லை. எங்க கண்கள் இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளுக்கு பூட்டப்பட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், சனிக்கிழமை எப்போ வரும், ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் மேல படி ஒரு படி போயிட்டு அதுல ஈடுபட்டிருக்கிற சகோதரிகளே சகோதரர்களே, அவங்க என்ன பண்றாங்க? நீங்களே எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறீங்க, எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க, பாருங்க இப்படி எல்லாம் அதை கேட்கிற சகோதரர்கள் மத்தியில் என்ன ஆகுது? அங்க ஒரு புகழப்படுதல் நடக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இது கண்டிப்பா சாதாரணமாவே நடக்கிற காரியங்களாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இதோட நம்ம பார்த்துட்டு விட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஏமாந்துடுவோம். ஆனா இதுக்கு மேல கருத்திருக்கிற இந்த அனுபவங்கள் தான் நம்ம முக்கியமா தியானிக்கவிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப என்ன விஷயம் நம்ம பார்க்கும்போது, இந்த அறுபடையினுடைய ஆரம்பம், ஆரம்பத்துல பேரும் புகழும் அங்க கர்த்தர் இயேசுக்கு அங்க இருந்துச்சு. அவரை சுற்றியும் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரேல இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அவர் தூங்குறதுக்கு அங்க நேரம் இல்லை. அவ்வளோ ஜனங்கள் எப்போதும் அவரை சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க நடுவில் இருந்து அடிக்கடி அவர் தனிமையாகிறதுக்கு அநேக முறை முயற்சி பண்ணுவார். சோ அதுக்கு முயற்சிக்க அந்த ஒரு தனிமையை அவர் ஆகிறதுக்கு வேறு விதமான வழிகள் கூட அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படியே அவரு தனிமைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த அறுவடையின் நாள் நெருங்க நெருங்க, முடிவு நெருங்க நெருங்க, அல்லது அந்த மூன்றரை வருஷத்தினுடைய கடைசி ஆரம்பிக்க நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமை முற்றிலும் அங்க தலைகீழ் ஆயிட்டதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த நிலைமை கர்த்தர் இயேசுவுக்கு இந்த அறுவடையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்த அவ்வளோ பெரிய ஜனங்கள் இப்ப அவரு கூட இல்லை. இப்ப எவ்வளோ பேர் ஆயிட்டாங்க? அவரை விட்டு அநேகம் பேர் எல்லாம் விலகி போயிட்டாங்க. கூட இருந்தவங்க நம்ம பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் மாத்திரம் கடைசியில் இருந்தாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்னும் அந்த வேலை நெருங்கல. அப்ப அந்த வேலை நெருங்க நெருங்க, அந்த மூன்றரை வருடத்தினுடைய அந்த கடைசி கட்டம் நெருங்கும் போது கடைசியில இருந்து அந்த சீசர்ல கூட மெனாயிட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு விரோதமா போயிட்டார், மற்ற ஒரு 12 பேரும் கடைசி நேரத்தில் அவரிடம் இருந்து விலகி போயிட்டாங்க. கூட அவரோட கூட அவங்களும் கூட இல்லாம போயிட்டாங்க. இப்ப கடைசியா பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மாத்திரம் அங்க தனிச்சு அவர் நின்றதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அவர் மாத்திரம் நின்னார். அப்ப அந்த சோதனையின் மத்தியில சோர்வின் மத்தியில அவரை ஆறுதல் படுத்துறதுக்கும் அங்க யாருமே இருக்கவே இல்லை. அவர் மாத்திரம் தனியாக நின்னார். ஆனா பிதாவாகிய தேவனுடைய அன்பு, அவருடைய ஆறுதல் அவருக்கு இருந்துச்சு. மற்ற யாருமே அங்க இல்ல. ஏன்னா சீசர்களை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்க, ஆனா என் பிதா என்ன பண்ண மாட்டார், என்ன கைவிட மாட்டார். ஏன்னா அவர் என் கூட இருப்பார், என்னை அவர் ஆறுதல் படுத்துவார். சோ அந்த வார்த்தையை அவர் உறுதியாக அங்க சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப என்ன நம்ம அந்த கடைசி காலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, அவர் கூட இருந்த எல்லாரும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவர் மாத்திரம் அங்க தனியாக இருந்தார். அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த அறுவடையினுடைய இந்த கடைசியில கர்த்தர் இயேசுனுடைய காலத்துல அந்த 3.5 வருஷத்தினுடைய அந்த கடைசி நம்ம பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது சகோதர சகோதரிகளே? பிரித்தெடுத்தல் வேலையினுடைய உச்சக்கட்டம் நடக்குது. பிரித்தெடுத்தல் வேலையினுடைய உச்சக்கட்டம் அங்க நடக்குது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆரம்பத்தில் அந்த வேலை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. கர்த்தர் இயேசுக்கு பேசுறதுக்கு எந்த விதத்திலும் அவருக்கு கஷ்டம் இல்ல. ஜபாலத்தில் பேசுறார், எல்லாரும் கூட இருக்கும் போது நல்லா பேசுறார். ஆனா நாள் நெருங்க 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 பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்க சூழ்நிலை அங்க மாறுபட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அவரோடு கூட இருந்த அநேக ஜனங்கள் அவரை விட்டு போயிட்டாங்க. கடைசி அவர் நம்பி இருந்த சீஷர்களுமே அவரை விட்டு போயிட்டாங்க. அப்ப இங்க நடக்கின்ற காரியம் அங்க நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கும் போது பிரித்தெடுத்தல் வேலையினுடைய உச்சக்கட்டம். எல்லாருமே அவரை விட்டு அங்க பிரிந்து போயிட்டாங்க சகோதர சகோதரிகளே. ஏன்னா கர்த்தர் இயேசு முக்கியமா பேதுரு கிட்ட அந்த வார்த்தை சொல்றார், நம்ம அதை கவனிப்போம். நமக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தை. பேதுரு பார்த்து அவர் என்ன சொல்றாரு, பேதுருவே இல்ல ரொம்ப முக்கியமான அந்த நீ சாத்தான சுலக்கினால புடைக்கப்படுவதற்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஆமா கோதுமையை சுலக்கினால சுளைக்கிறது போல சுளைக்கிறதுக்கு அங்க அனுமதி வாங்கிட்டார். அப்போ அந்த ஒரு அனுபவம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்க இருந்த பேதுரு அவரு கூட எவ்வளவு அன்பா இருந்தவர், ரொம்ப வைராக்கியமா இருந்தவர் கர்த்தர் இயேசுவை குறித்து. ஆனா அவரு கூட அங்க இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நிலை ஆயிட்டார், பிரிந்து போயிட்டார் கர்த்தர் இயேசுவை விட்டு. அவர் மாத்திரமல்ல கூட இருந்து எல்லாருமே அவரை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. அப்ப இது என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, இந்த பிரித்தெடுத்தலுடைய உச்சக்கட்டம் நம்ம பார்க்கிறோம் அங்க அருமையா அங்க நடந்தது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. கடைசியா நம்ம பார்க்கும்போது அங்க கர்த்தர் இயேசுவின் மேல அன்பு செலுத்துறது யாராவது ஒருத்தராவது இருந்தாங்களான்னு பார்க்கும்போது யாருமே இல்ல. கடைசியில் அங்க எல்லா சனங்கள் மத்தியில இருந்தும் அங்க வெறுப்பு தான் அவருக்கு அங்க விலையாக வந்தது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. நண்பர்களும் அவரை விட்டு போயிட்டாங்க, கசப்புகள் அதிகமாயிருச்சு, எதிரிகள் கூட அங்க அதிகமாயிருச்சு, அவரை ஆளு படுத்துறதுக்கு அங்க யாருமே இல்ல. முடியல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சில நேரத்தில் இங்க அந்த ஒரு ரீப்ரின்ஸ் பேஜில் அங்க சகோதரர் சொல்லும் போது அங்க அன்பு கூட வெறுப்பாக மாறிடுச்சுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில அந்த அறுபடை நேரத்தினுடைய கடைசி அந்த உச்சக்கட்ட நேரத்தில் அங்க நடந்தது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே அனுபவங்கள் இன்னைக்கு கண்டிப்பா, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த யூத யுகம் சுவிசேஷத்துக்கு ஒரு அருமையான அடையாளமாக இருக்குது, ஒரு நிழலாக அங்க இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசுக்கு அந்த நாட்களில் என்ன விதமான அனுபவங்கள் பெற்றுக்கொண்டாரோ அதே விதமான அனுபவங்கள் அவருடைய சரீரத்தினுடைய பாதங்கங்கள் கண்டிப்பா இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளுவோம். கண்டிப்பா இந்த அறுபடையின் நாட்களில் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த விதமான அனுபவங்கள் கண்டிப்பாக அங்க கிடைக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, இந்த ஒரு நாள் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாளும் கூட. ஏன் நம்ம பார்க்கும்போது இந்த நாள் கர்த்தருடைய பிரசன்னமான நாள், அவர் பிரசன்னமாயிருக்கிற நாள். அதுல என்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமே இந்த சத்தியம், விதவிதமான ஆழமான சத்தியம், நம்மை செதுக்குகிற சத்தியம், இவைகளெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் இங்க ஏழாம் தூதன் சொல்லும் போது இது ஒரு ஆசீர்வாதமான நாள் தான், அதுல எந்த மாற்றம் இல்ல. அதே சமயத்துல அதையும் தாண்டி ஒரு திருப்திகரமற்ற ஒரு நிலை கூட அங்க இருக்கிற ஒரு நாள் இந்த அறுபடையினுடைய கடைசி நாள் அங்க சொல்றார். ரொம்ப முக்கியமா அங்க இருக்கும் ஆசீர்வாதமும் இருக்கும், அதே சமயத்துல சில திருப்திகரமற்ற மனக்குறைகளோடு இருக்கிற நாட்களும் இவைகளே என்று அங்க ஏழாம் தூதன் அழகாக அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதே சூழ்நிலை எங்க கர்த்தர் இயேசுவுக்கு நடந்திருக்கும் போது அவர் அதை வினோதமாக பார்க்கல. சோ இதெல்லாம் தெரியும் கண்டிப்பா இப்படித்தான் நடக்கும், ஆனால் கூட இருந்த சீஷர்கள் நிச்சயமா அவர்கள் பலனாயிடுவாங்க, சாட்சிகளாக இந்த யுகம் முழுக்க இருப்பாங்க, அவருக்கு நல்லா தெரியும். சோ அதெல்லாம் அவர் அறிந்தவராக இருந்தார், அவர் அது குறித்து அங்க கலக்கப்படவே இல்லை. ரொம்ப தைரியமாக அவர் தனியான் இருந்தாலும் அங்க தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டு அவர் இருந்தார் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே நிலைத்தான் இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய முடிவில் இருக்கிற நமக்கும் அங்க ஏற்படுகிறது பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் சகோதர சகோதரிகளே நிச்சயமாக அங்க இருக்கும். இது மாத்திரம் தானா இந்த அறுபடையின் வேலையில் இருக்கிற அனுபவங்கள் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அனுபவங்கள் இது கர்த்தர் பெற்றுக்கொண்டது அதே அனுபவங்கள் நமக்கு இருக்கும், நம்ம இன்னைக்கு கூட வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது வினோதமா நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இது பிரித்தெடுத்தல் வேலையினுடைய உச்சக்கட்டம், கண்டிப்பாக அந்த பிரித்தெடுத்தல் வேலை நடக்கும். அப்ப அந்த பிரித்தெடுத்தல் வேலை நடக்கும்போது எல்லாமே இருக்கும், அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான வேலை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தர் இயேசு அவருடைய இந்த பிரசன்னமான நாளில அவர் செய்து கொண்டிருக்கிற முக்கியமான வேலை இந்த அறுபடையின் வேலை. அப்ப இந்த அறுபடையின் வேலை இன்னைக்கு அவர் எப்படி செய்து கொண்டிருக்கிறார், அப்ப முதலாம் அந்த ஒரு வரைக்கையில அவர் செய்தது போல இன்னைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறாரா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அப்படித்தான், அதே போலத்தான். ஆனால் அதை விட கொஞ்சம் நம்ம இதை சீரியஸா கவனிக்கணும். அப்ப முதலாம் வரைக்கையில அவர் செய்தது போலத்தான் அறுவடை செய்யப்படுகிறது, அதுல எந்த மாற்றம் இல்லை. இன்னைக்கும் அந்த வேலை கிருபையில நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு பிரதான அறுவடையாளர் அவர் கீழே நம்ம எல்லாருமே இன்னைக்கு உடன் ஊழியர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த அறுவடையின் வேலை அவர் எப்படி செய்து கொண்டிருக்க அந்த விதம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். புரியுதுங்களா நம்ம சொல்ற பாஷை? விதம் அவர் செய்து கொண்டிருக்க நோக்கம் புரிஞ்சிட்டோம். இப்போ நோக்கம் என்னன்னா பிரித்தெடுத்தல் இல்லைங்களா. மணிகளுக்குள்ள முதல்ல நம்ம பார்க்கும்போது பாபிலோன்ல இருந்து பிரித்தெடுத்தல் வேலை நடந்துச்சு. களஞ்சியத்தில் மணிகள் சேர்க்கப்பட்டாங்க. இப்ப அவர்கள் மத்தியில ஒரு பிரித்தெடுத்தல் வேலை நடந்து கொண்டிருக்குது. இந்த வார்த்தை கூட நீங்க தவறா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட வேண்டாம், ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பிரித்தெடுத்தல் வேலை இந்த யுகத்தினுடைய முக்கியமான வேலை நோக்கமாக இருக்குது. ஆனால் இந்த பிரித்தெடுத்தல் வேலை அல்லது இந்த அறுவடையின் வேலையை கர்த்தர் இயேசு செய்கின்ற விதம் அவர் எப்படி செய்யறார், அப்ப அவர் எப்படி செய்யறாரோ அது போலத்தான் அவருடைய உடன் ஊழியர்களும் என்ன பண்ணும், செய்யணும் இல்லைங்களா. இப்ப நம்ம இன்னைக்கு அவருடைய உடன் ஊழியக்காரங்களா இல்லைங்களா? இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர் தான் இன்னைக்கு எந்த வேலைகள் எப்படி செய்யணும் நமக்கு அவருடைய ஆவியில நமக்கு கற்றுக் கொடுத்து வரார். அப்ப இன்னைக்கு அவர் எப்படி அந்த வேலையை செய்யறாரோ அது போலத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த வேலையை அவர் செய்கின்ற விதம் எப்படி இருக்கு அந்த விதம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட விதத்துல இந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாமும் அறுபடையின் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்றோம். எப்படி? பாபிலோன்ல இருந்து மணிகளை கொண்டு வரோம், களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த அறுபடையின் வேலை களஞ்சியத்தில் சேர்க்கத்தல் முடிஞ்சு. சோ அதோட ஒருவேளை நம்ம நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பா அந்த எண்ணம் தவறான எண்ணமா இருக்குது. ஏன்னா வேதத்துல அப்படி இல்லை. அப்போ இந்த அறுவடையின் வேலை சொல்லும் போது களஞ்சியத்துல சேர்க்கிறதோட மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, சோ அதுக்கப்புறம் இருக்குது ரொம்ப முக்கியமான வேலை. களஞ்சியத்துல அங்க சேர்க்கப்பட்ட மணிகளை என்ன செய்யணும், அவங்களை என்ன செய்யணும், களஞ்சியத்துல அவங்க சேர்க்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, பாபிலோன்ல இருந்து அவங்க பிரிக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதுக்காகத்தான் தேவன் பாபிலோன்ல இருக்கிறவே அழைக்கிறது, எதுக்காக அவளை விட்டு நீங்க பிரிஞ்சு வாங்க, அவளுக்கு நேரிடுகிற வாதைகளில நீங்க மாட்டிக்காதீங்க, நீங்க வாங்க கூப்பிடுறார். அப்போ அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அந்த அழைப்புக்கு என்ன பெயர் நம்ம பாக்குறோம் வேதத்துல, நம்ம என்ன பாக்குறோம் இல்லைங்களா, பரம அழைப்பு. அப்போ இந்த களஞ்சியத்துல சேர்க்கிறது மாத்திரம் பரம அழைப்பு முடியுதுன்னு நம்ம சொல்றது இல்ல, சொல்ல முடியாது. மறக்க என்ன ஆகுது, மேல என்ன ஆகுது பாருங்க, அந்த அழைப்பை மேல உறுதி செய்யக்கூடிய வகையில அடுத்து நம்முடைய வேலைகள் அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு கர்த்தர் இயேசு செய்கிற வேலை அதுதான், ரொம்ப முக்கியமான வேலையும் பாருங்க, ரெண்டு ட்ராக், அது ரொம்ப முக்கியமான ட்ராக். அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அது முக்கியமான வேலை தான், அது ஒரு ட்ராக். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு ட்ராக் இருக்கு. சோ அது பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சேர்க்கப்பட்ட மணிகள் என்ன ஆகணும், அந்த வாய்ப்பை அவங்க பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் இயேசு சீசல் இடத்துல கடைசியா அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்ம பார்க்கும் போது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். என்ன அர்த்தம் அது நம்ம பார்க்கிறோம், உலகத்தின் சபையோட கூட இந்த யுகத்தினுடைய முடிவு வரைக்கும் அவர் இருப்பார். எந்த விதத்துல இருப்பார், எப்படி இருப்பார் கூட இருக்கிறார்னா எப்படி இருப்பார் சகோதர சகோதரிகளே. நம்ம களஞ்சியத்துல கொண்டு வந்து அவர் சேர்க்கிறது மாத்திரம் செய்யறதோட விட்டு விடாமல் மேலும் நம்மை அநேக விதமான பரீட்சைக்கு உட்படுத்தி அங்க நம்மளை அநேக விதமான சிச்சைகளுக்கு உட்படுத்தி நம்முடைய சுபாவம் அவருடைய சுபாவத்திற்கு ஏதுவா வளர்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை அங்கு அனுமதித்து நம்மை அங்க தயார்படுத்திக் கொண்டிருக்கிற வேலை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ரொம்ப முக்கியமான அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு அந்த வேலையை எவ்விதமாக செய்யறாருன்னா, கொண்டதை சேர்க்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்களை என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் அவங்களை அங்க அந்த ஒரு அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அவங்களை வழி நடத்துறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப அந்த வேலையை அவர் எப்படி செய்யறார், எப்படி செய்யறார் அந்த வேலையை அவர் எப்படி செய்யறாரு? இன்னைக்கு கர்த்தர் இயேசு பாருங்க, இன்னைக்கு இந்த அறுபடையின் வேலை கர்த்தர் இயேசு எப்படி செய்யறார், அவருடைய உடன் ஊழியர்களை வச்சு, மாம்சத்தில் இருக்கிற அவருடைய உடன் ஊழியர்களை வச்சு அங்க செய்யறார் இல்லைங்களா. அதே போல இந்த ஒரு களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்ட மணிகளே மேலும் அவர்கள் அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது அந்த வாய்ப்பை பிடித்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர் செய்கிற வேலை கூட எப்படித்தான் இருக்கும், அது கூட எப்படித்தான் இருக்கும், கண்டிப்பா அதை யார் வச்சுதான் செய்வார், அவருடைய உடன் ஊழியர்களை வைத்தே செய்வார். இப்போ அவர் அந்த வேலையை செய்யறார் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம கூட அந்த வேலையில அதாவது கர்த்தரை செய்கிறது போல நம்ம இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம்னா நம்ம இன்னைக்கு யார் கையில் இருக்கிறோம் இல்லைங்களா, அதாவது அவருடைய உடன் ஊழியர்களாக அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மிக முக்கியமான கடமையாக இருக்குது. சோ கண்டிப்பாக இந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டவர்களுடைய ஒரு ஒருத்தருடைய அந்த ஒரு முக்கியமான வேலை இன்னொருத்தரை கொண்டு அந்த களஞ்சியத்தில் சேர்க்கிறதோட மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, மேலும் அந்த மணிகளை அந்த அழைப்பிற்கு அவர்கள் உறுதியாகும் வண்ணமாக அவங்களை வழிநடத்துற விதம் இன்னைக்கு கர்த்தர் இயேசு அப்படித்தான் செய்யறார். அப்ப அவருடைய உடன் ஊழியர்கள் நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளும் அப்படித்தான் அங்க செயல்படணும், அந்த விதம் அப்படித்தான் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இது ஒரு முக்கியமான ட்ராக் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த அறுபடையின் வேலை சொல்லும் போது பாபிலோன்ல இருந்து மணிகளை பிரித்து களஞ்சியத்தில் சேர்க்கிறதோடு மாத்திரமல்லாமல் களஞ்சியத்தில் சேர்த்த அதே மணிகள் மேலும் அவங்க பலப்படுவதற்கு ஏதுவாகவும் அவங்க இந்த வாய்ப்பை பற்றிக் கொள்வதற்கு ஏதுவாகவும் அவங்களை நடத்துறது கூட மிக முக்கியமான வேலையாக அது இன்னும் ஒரு ட்ராக் அங்க இருக்கிறது ரொம்ப நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இதெல்லாமே அங்க மூன்றாம் வால்யூம்ல சகோதரர் அங்க 188வது பக்கத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க பேசிட்டு வருது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த பேஜஸ் எல்லாமே இந்த காரியங்கள் தான் அங்க பேசிட்டு வருது நம்ம பார்க்கிறோம். அப்போ களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்ட பிறகும் கூட அங்க அநேக விதமான சோதனைகள் சிச்சைகள் பாடுகள் அங்க கர்த்தர் இயேசு அங்க அனுமதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம புடமிடப்படுவதற்கு வசனம் படிக்கலாம், 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4:17.
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது.
பாருங்க, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்குது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே. இது என்ன விஷயம் குறிக்குது? இந்த யுகத்தினுடைய கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில மாத்திரமல்ல, சோ இந்த யுகம் முழுக்கவே நடந்து கொண்டிருக்குது. ஆனா இந்த யுகத்தினுடைய முடிவுல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே இதனுடைய முடிவே அங்க நடைபெறுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த மணிகளாக அழைக்கப்பட்டவர்கள் மத்தியில அநேக விதமான அந்த நியாய தீர்ப்பு நடக்கிற விதம் அநேக விதமான சோதனைகள் சிச்சைகள் பாடுகள் மூலமாக அவங்க இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அங்க அவர்கள் பரீட்சிக்கப்படுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம், பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் சகோதர சகோதரிகளே. அப்போ அப்படி இருக்கும்போது பயிற்றுவிக்கப்படுகிற இந்த நேரத்தில் அதாவது இந்த பிரித்தெடுக்குதல் இந்த ஒரு வேலையில கர்த்தர் இயேசு செய்கிற இன்னொரு முக்கியமான வேலை வந்துட்ட மணிகளை அங்க பலப்படுத்துகிற வேலை அவங்க அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதுவான வேலைகளும் அவர் அங்க செய்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமா இப்போ நம்முடைய வேலையின் நோக்கம் புரிஞ்சிருக்கிறோம், வேலை செய்ய வேண்டிய விதம் புரிஞ்சிருக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் மத்தியில இன்னொரு எச்சரிப்பு நம்ம புரிந்து கொள்ளணும், என்னன்னா இது பிரித்தெடுக்கப்படுகின்ற காலம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பிரித்தெடுக்கிற காலம் சொல்லும் போது நம்ம மணிகளாக இன்னைக்கு களஞ்சியத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம், மேலும் இந்த வாய்ப்பை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அங்க நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மேலும் மேலும் அநேக காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நம்ம அநேக பாடங்கள் அது குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம். சோ அதெல்லாம் நம்ம நிலையில படித்துக் கொண்டு கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு ஓட்டத்துல நம்மையும் உறுதிப்படுத்திக் கொண்டு நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் இந்த வாய்ப்புல நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஏதுவான வேலைகளை தேவ சித்தப்படி கர்த்தருடைய உடன் ஊழியர்களாக இருந்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.